புதுகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று நமது சிறப்பு நிகழ்ச்சியில் தூத்துக்குடி மாவட்டம் தூய மரியன்னை கல்லூரியின் தாவரவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஆ. அந்தோணி செல்வி அவர்கள் மூங்கில் என்னும் அற்புத தாவரம் பற்றி பல தகவல்களை வழங்குவதற்காக தற்போது நம்முடன் இணைந்துள்ளார். நேயர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலை சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் அந்தோணி செல்வி, தாவரவியல் துறையில் தூய மரியன்னை கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றுகிறேன். மூங்கில் என்பது ஒரு புல் வகையை சார்ந்த அதிக வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு தாவரமாகும். இது வித்தியாசமான கொழுந்து மாதிரி அமைப்பை கொண்டது. மூங்கில் வளர்க்கப்படும் பகுதிகளில் நில அமைப்பு, காலநிலை, பராமரிப்பு முறைகளில் ஏற்ப வித்தியாசமாக நில அமைப்புகளில் வாழும். மூங்கில் என்பது பண்டைய காலத்திலிருந்தே உலகில் பல்வேறு நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொதுவான தாவரமாகும். வரலாற்று பின்னணியில் பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே மூங்கில் வளரப்படுகிறது. பொதுவாக வரலாற்றில் காலங்களிலும் பண்டைய பயன்பாடுகளிலும் மூங்கில் சீனா முதல் ஆசியா வரையில் உள்ள நிறைய இடங்களில் முக்கிய பங்கை வகிக்கிறது. மூங்கிலின் மரபு கலாச்சார நடவடிக்கைகளிலும் பயன்படுத்தப்படுகிறது. சீனாவில் மூங்கில் என்பது ஒரு புனித தாவரமாக கருதப்படுகிறது. மேலும் இதன் பயன்பாடுகளில் 5000 ஆண்டுகளுக்கு மேல் பழமையானதாகும். சீனாவில் மட்டுமல்ல, இந்தியா, ஜப்பான், தென்கொரியா போன்ற நாடுகளில் நிறைய பயன்பாடுகளில் மூங்கில் முக்கிய பங்கு வகிக்கிறது. அறிவியல் தொழில்நுட்ப துறையில் பார்க்கும்போது சீனர்கள் முதல் எகிப்தியர்கள் வரை மூங்கிலை பயன்படுத்துகிறார்கள். சீனாவில் முதலில் மூங்கில் மூலமாக காகிதம் உருவாக்கப்பட்டது. அது மிகவும் பிரபலமானது. மூங்கிலால் காகிதம் செய்து கிமு 105 ஆண்டில் சீனா தொடங்கப்பட்டது இந்த மூங்கில் காகிதம். இந்த காகிதத்தில் புத்தகங்கள், கலைப்பொருட்களும் உருவாக்கப்பட்டன. அந்த நாட்டில் மூங்கில் பயன்பாடுகளில் பல கட்டமைப்புகள் பயன்படுத்தப்படுகிறது. நீர்க்கால்வாய் திட்டங்கள், பல கட்டுமான வேலைகளில் முதலில் மூங்கிலை பயன்படுத்தியவர்கள் சீனர்களே. சீனர்கள் அப்படின்னு சொல்லும்போது வெறும் மூங்கில் வச்சு இந்த கட்டுமான பொருட்கள் மட்டும் கிடையாது, நிறைய சிற்பக்கலைகள் கூட மூங்கிலே பண்ணாங்க. அழகான சிற்பங்கள் ஜப்பான் சீனாவில், இவங்க எல்லாருமே வந்து அவங்கவுங்க புனித வகைகள், அதாவது அவங்க வந்து செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் கூட இந்த மூங்கில் என்ன பண்ணாங்க அப்படின்னா சிற்பங்கள் பண்ணாங்க நிறையா. நவீன கால பயன்பாடு அப்படின்னு பார்க்கும்போது 20th century மூங்கிலின் பயன்பாடு வெகுவாக வளர்ச்சி அடைகிறது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, பசுமையான கட்டமைப்பு தொழில்நுட்பம், நவீன பொருட்களின் பயன்பாடுகள்னு நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சுற்றுச்சூழல் பயன், மூங்கில் தான் என்ன பண்ணோம் அப்படின்னா மூங்கிலுடைய காடுகளுடைய சுற்றளவு அதிகமாக இருக்கிறதுனால அதிக அளவு கார்பன் டை ஆக்சைடை, CO2 எனப்படும் கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி ஆக்சிஜன் எனப்படும் O2 வெளியிடுகிறது. ஸோ இதனால் சுற்றுச்சூழலுக்கு நிறைய பயன். அதுவும் இல்லாமல் மண்ணுடைய ஈரத்தன்மையை பாதுகாத்து வச்சுக்கிறது. என்விரான்மெண்ட், அதாவது சுற்றுச்சூழலை வந்து பசுமையாக வச்சுக்கிறது இந்த மூங்கில் பங்கு முக்கியமானது. கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியம் அப்படின்னு பார்க்கும்போது மூங்கில் வந்து ஆசியா முழுவதும் பாரம்பரிய பொருளாக கருதப்படுகிறது. குறிப்பாக வடகிழக்கு மாநிலங்களில் மூங்கில் இல்லாமல் பல பாரம்பரிய விழாக்களே நடைபெறாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மலாம் வந்து வீடு கட்டும் போது அல்லது வீடு கன்ஸ்ட்ரக்டனோ இல்லை எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையாக இருந்தால், கட்டுமான வேலையாக இருந்தாலும் அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், மூங்கில் தான் பயன்படுத்துவோம் வெகுவாக. இப்போ உள்ளதில் உணவில் கூட மூங்கில் இருக்கு. மூங்கில் பிரியாணி உணவில் கூட மூங்கிலோட பங்கு முக்கியம். மூங்கின் வரலாற்று பின்னணியில் அப்படின்னு பார்க்கும்போது பழமையான நாட்டினங்களில் சீனா, இந்தியா, ஜப்பான், தாய்லாந்து போன்ற நாடுகளில் மூங்கிலுடைய பயன்பாடுகள் வெகுவாக கருதப்படுகிறது. மூங்கிலில் வந்து சீனாவில் எப்படி சொல்லுவாங்கன்னா பசுமையான தங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓல்டஸ்ட் கோல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அதுக்கு காரணம் வந்து பயன்படுத்துகிற எல்லா பானங்களுமே மூங்கிலில் தான் பண்ணுவாங்க. பசுமையான பொருள் அப்படின்னு சொல்லும்போது 20th century சுற்றுச்சூழல் நுட்பங்களில் மூங்கில் வந்து நிறைய பயன்பாடுகளில் பயன்படுத்தப்படுகிறது. சுற்றுச்சூழல் பயன்பாடுகளிலையும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுலையும் மூங்கிலின் பங்கு அதிகம். தொழில்துறை பயன்பாடுகள், கட்டுமான தொழில்கள் இதுலேயும் மூங்கிலுடைய பங்கு வந்து வெகுவாக உள்ளது. ஸோ இதெல்லாம் மனசில் கொண்டு ஏன் நம்ம வந்து மூங்கில் தினம் கொண்டாடுறோம், ஒவ்வொரு ஆண்டும் வந்து செப்டம்பர் 18 அன்று மூங்கில் தினம் ஏன் கொண்டாடப்படுகிறது அப்படின்னா, முக்கிய காரணம் மூங்கிலின் பருவநிலைத்தன்மையை மேம்படுத்தும். இப்போது உள்ள நிலைமையில் மழை பெய்கிறதே பெரிய விஷயம் இருக்குது, ஏன்னா காடுகள் எல்லாமே நம்ம வந்து அழிச்சிட்டே இருக்கிறோம். ஸோ இந்த மூங்கில் வந்து பெரிய பரப்பளவு வந்து ஆக்கிரமித்து வளர்ந்தது அப்படின்னா நம்மளுடைய வளப்பொழிவு வந்து எப்படி இருக்கும், சீராக இருக்கும். அதனால் அப்படிப்பட்ட மூங்கில வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், வளர்க்கணும், பேணி பாதுகாக்கணும் அப்படிங்கிறனால தான் இந்த உலகளாவிய மூங்கில் தினமாக நம்ம செப்டம்பர் 18th கொண்டாடிட்டுருக்கோம். ஸோ அதோட பலதரப்பட்ட பயன்பாடுகள், மூங்கில பற்றின விழிப்புணர்வு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த மூங்கில் தினத்தை நம்ம வந்து கொண்டாடுறோம். ரொம்ப வேகமாக வளரக்கூடிய ஒரு புல் வகை, உலகத்தில் உள்ள அதாவது வெப்பமண்டலம் மற்றும் உஷ்ணமண்டல பகுதிகளில் தான் அதிகமாக காணப்படும். ஸோ மூங்கில் கம்பு வந்து ரொம்ப வலுவானது. இதில் உள்ள பயன்பாடுகள் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மூங்கில் வந்து ரொம்ப வேகமாக வளரக்கூடியது. ஒரு சில மூங்கில்கள் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் 3 முதல் 4 அடி வரை வளரும். பெரு வலிமை கொண்ட மூங்கில்கள். எடை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்படி ஏன் எடை கம்மியாக இருக்குன்னா அது ஒரு புல் வகையை சேர்ந்தது. ஸோ வந்து மூங்கிலை வெட்டி உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா வெற்றிடம் மட்டும்தான் இருக்கும். ஸோ அது ஆனால் அப்படி இருக்கிறனால அதோட எடை வந்து கம்மியாக இருக்கும், ஆனால் வலிமை வந்து அதிகமாக இருக்கும். அதனால தான் இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கட்டுமானத்துக்கு அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. சுற்றுச்சூழல் நன்மைகள் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான், கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி ஆக்சிஜன் வந்து வெளியிடக்கூடிய தன்மை கொண்ட இந்த மூங்கில் வந்து ரொம்ப சுற்றுச்சூழலை வந்து பேணி பாதுகாக்குது. அது மட்டும் இல்லாமல் மண் சரிவு, அப்புறம் மண்ணோட ஈரப்பதத்தை பாதுகாக்கும், மண் வளத்தை மேம்படுத்தும். சரி, இப்படி நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம். கட்டுமானத்துறை மட்டும் இல்லாமல் தகடுகள், அதாவது நாற்காலிகள், இந்த மாதிரி மூங்கிலில் பண்ணக்கூடியது நிறைய பொருட்கள் இருக்குது. மூங்கிலில் வந்து பணம் ஈட்டும் பயிர்னு சொல்லலாம். பொதுவாக பணம் ஈட்டும் பயிர்னால் நம்ம உணவுக்கு பயன்படுத்தக்கூடிய நெல், பருத்தி, உளுந்து அந்த மாதிரி தான் சொல்லுவோம். ஆனால் மூங்கிலும் பணம் ஈட்டக்கூடிய பயிர் தான். காரணம் வந்து மாட்டு தீவனத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க மூங்கிலோட இலைகளை. அதுக்கு அது மட்டும் இல்லாமல் கட்டிடத்துக்கு ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் மூங்கிலில் மருத்துவ பயனும் இருக்குது. மூலிகை பயிராகவும் மூங்கில் வந்து கருதப்படுகிறது. இந்த மூங்கிலுடைய பொதுவான வகைகள் என்ன அப்படின்னா இது வந்து 2 குடும்பங்களுக்கு கீழே வரும். இது எப்படி சொல்லுவாங்கன்னா கிளம்பிங் பேம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய குழுக்கோள் மூங்கில்னு ஒன்று சொல்லுவாங்க. இன்னொன்று ரன்னிங் பேம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய விரித்தழு மூங்கில் அப்படின்னு 2 வகையில் கொண்டு வருவாங்க. இந்த 2 வகைக்கு கீழே 1400 மேற்பட்ட மூங்கில் வகைகள் உள்ளன. நம்ம பார்க்கக்கூடிய ஒரே ஒரு மூங்கில் வகைகள் மட்டும் இல்லை, நிறைய வகையான மூங்கில்ஸ் இருக்குது. ஸோ முதல்ல அதை நம்ம பார்க்க போகிறது பேம்பூசா மூங்கில். பேம்பூசா அப்படிங்கிறது என்னென்னா ஒரு குழுக்கோள் மூங்கில். அப்படின்னா சில மூங்கிலை பார்த்திங்கன்னா கூட்டம் கூட்டமாக வளரக்கூடியது, சில மூங்கில் தனித்தனியாக வளரும். ஸோ இந்த குழுக்கோள் மூங்கிலுங்கிறது பேம்பூசா குழுக்கோள்னா ஒரு குரூப்பாக வளரக்கூடிய கிளம்பிங் மூங்கில்னு சொல்லுவோம், கிளம்பிங் பேம்பு. இது அதிகமாக எங்கே இருக்குன்னா ஆசியா தென் அமெரிக்காவில் தான் இருக்குது. ஸோ இதோட பயன்பாடு முக்கியமாக கட்டுமானத்துக்கும் சிற்பங்கள் செய்கிறதுக்கும் பயன்படுத்துகிறாங்க. 2வது வகை டென்ட்ரோ கிளாமஸ் எனப்படும். இதுவும் ஒரு குழுக்கோள் மூங்கில் தான், கிளைம்பிங் மூங்கில் பேம்பு தான். இதுவும் இந்தியா, சீனா, தென்கொரியாவில் அதிகமாக காணப்படும். இது வந்து 30 மீட்டர் வரை வளரக்கூடியது. இதுவும் கட்டுமானத்துறையில் ரொம்ப முக்கிய பயன்பாடு. 3வது பிளாஸ்டோஸ்டாட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு 3வது வகை. இது ஒரு ரன்னிங் பேம்பு, அதாவது விரித்தழு மூங்கில் வகையை சார்ந்தது. ஆனால் இது வந்து தனித்தனியாக வளரக்கூடியது. இது அதிகமாக சீனாவிலையும் வடகிழக்கு ஆசியாவிலையும் காணப்படுகிறது. அதே மாதிரி அருண்டாரியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூங்கில் வகையும் தென்மேற்கு பகுதிகளிலும் ஆற்றங்கரை பகுதிகளிலும் சதுப்பு நிலங்களிலும் வளரக்கூடிய மூங்கில் வகையாகும். அடுத்ததாக சாஸ்கியா அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு மூங்கில் வகை. இது எல்லாமே வந்து மிகவும் வலிமையான மூங்கிலாக இருக்கும். ஹார்டு மூங்கில் எனப்படும் வலிமையான தண்டுகளை கொண்ட மூங்கில்கள். அது மட்டும் இல்லாமல் ஒகேந்திரா, ஷெரட்டாசிஸ் அப்படின்னு நிறைய வகைகள் இதில் இருக்குது. பேம்பூசாய்டா, இது எல்லாமே மூங்கிலுடைய ஒவ்வொரு வகைகள். இந்த ஒவ்வொரு மூங்கில் வகைகளுக்கும் ஒவ்வொரு தனித்தனி குணாதிசயங்கள் இருக்குது. இந்த மூங்கில் வகைகளில் சில அழியக்கூடிய மூங்கிகளும் இருக்குது. என்டேஞ்சர்டு ஸ்பீசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அழியக்கூடிய மூங்கில் வகைகள், அதை அடையாளம் காட்டுறதுக்கு சில இதுக்கு முன்னாடி இருந்த மூங்கில் வகைகள் வந்து ஒரு சில மூங்கில் வகைகள் அழிஞ்சு போச்சு. ஆனால் இன்னும் சில மூங்கில் வகைகள் அழியிற நிலைமையில் இருக்குது. ஸோ புவி வெப்பமாதல், நிலப்பரப்பு அழிப்பு, பெரும்பான்மையான மனித நடவடிக்கைகள், ஸோ இதிலெல்லாம் வந்து என்ன இருக்குது அப்படின்னா மூங்கிலோட வளர்ச்சி முடங்கியிருக்கு. ஸோ அழிக்கப்படக்கூடிய அந்த மூங்கில் இடங்கள் என்ன அப்படின்னா அருந்தாரியா ஜைஜாண்டிகா அப்படின்னு ஒரு ஸ்பீஷஸ் இருக்குது. ஸோ இது வட அமெரிக்காவில் காணப்பட்ட ஒரு வகையாகும். ஆனால் இப்போ இதோட அளவு வந்து கம்மியாயிடுச்சு. நிலப்பரப்பு அழிப்பு, தண்ணீரின் குறைபாடு காரணமாக இந்த மூங்கில் வந்து என்டேஞ்சர்டு ஸ்பீஷிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அழியக்கூடிய இனங்களில் ஒன்றா இருக்குது. சினோபாம்புசா இன்சோரியஸ் அப்படின்னு ஒரு ஸ்பீஷிஸ் இருக்குது. அதுவும் தாய்வான், ஜப்பானில் தான், தீவில் மட்டும்தான் இந்த மூங்கில் காணப்படும். ஸோ இது வந்து வனப்பகுதிகள், காடுகள் அழியிறனால இந்த மூங்கிலும் என்ன இருக்குது அப்படின்னா அழியிற நிலமையில் இருக்குது. சிம்ஃபோலோப்சிஸ் மல்சோனியா அப்படிங்கிறக்கூடிய இந்த ஸ்பீஷிஸும் ஹிமாலயா, இந்தியா வடகிழக்கு பகுதிகளில் காணப்படுகிறது. இதுவும் காடுகள் அழிக்கப்பட்ட இந்த வகையான மூங்கில்களும் அழிக்கப்பட்டு இருக்கு. டென்ட்ரோக்ரோமஸ் ஸ்ட்ரிகஸ், அப்புறம் சாஸ்கியா, இந்த மாதிரி பட்ட வகையான மூங்கில்கள் எல்லாமே அழியக்கூடிய மூங்கில் வகைகளில் சேர்ந்துடுச்சு. பார்க்கேஷியா மூரியஸ் இதெல்லாம் இமாலய பகுதிகளில் பாண்டா கரகடிகளுக்கு உணவாக சாப்பிட்றது இல்லையா, அதுதான் இந்த ஸ்பீஷியஸ், அதாவது இந்த வகையான மூங்கில்களை பாண்டா கரகடிகள் வந்து உணவாக உட்கொள்ளும். பாண்டா வாழ்விடத்தில் மட்டும்தான் குறைவாக அந்த மூங்கில் காணப்படும். ஸோ பாண்டா இனங்களும் அழியிறனால இந்த மூங்கில் வகைகளும் ரொம்ப அதிகமாக இல்லை. இப்போது இந்த மூங்கில் வகைகள்லாம் வந்து அழியிறனால சுற்றுச்சூழலில் என்னென்ன மாதிரி பாதிக்கப்படுது அப்படின்னா, முதல்ல சுற்றுச்சூழலில் நிறைய மாற்றங்கள், வறட்சி அதிகமாகும், வெப்பமாதல் அதிகமாகுது, மழைப்பொழிவில் கம்மியாகி மழைப்பொழிவு மாறுபாடுகள் உருவாகும். அது மட்டும் இல்லாமல் மனிதர்களோட நடவடிக்கைகளும் இதுக்கு ஒரு காரணம். வனப்பகுதிகள் அழிக்கிறனால, புவி வளர்ப்பு மற்றும் காடுகளை அழித்து குளங்கள் நிலங்களெல்லாம் நம்ம அழிக்கிறனால இந்த மாதிரி பொதுவாக மூங்கில்கள் எல்லாமே நிறைய வந்து இந்த ஆற்றங்கரை குளங்களில் ஓரங்களில் தான் நிறைய வளரும். ஸோ நம்ம ஆறையும் குளத்தையுமே நம்ம வந்து அழிச்சிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறனால மூங்கிலே நம்ம என்ன பண்ணுறோம்னா, மூங்கிலுடைய பயன்பாடுகள் மூங்கிலே நம்ம அழிக்கிறோம். பொதுவாக இப்படிப்பட்ட மூங்கிலோட வாழ்க்கை சுழற்சி எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, முதல்ல விதை ஸ்டேஜ், ஸோ சீட் ஸ்டேஜ் எனப்படும் விதை இருத்தல்னா, ஒரு மூங்கில் வந்து 120 ஆண்டுகள் வரை மலராது, பூக்காது. ஸோ 120 ஆண்டுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணும் அப்படின்னா பூக்கும். ஸோ பூக்கும்போது தான் என்ன பண்ணும், விதை வைக்கும். விதைகள் வந்து மண்ணில் விழுந்த உடனே விதையின் அளவை பொறுத்து 1-4 வாரத்தில் முளைக்கட்டும். ஸோ முளைக்கட்டினவுடன் ஜெர்மினேஷன் ஸ்டேஜ் எனப்படும் முளைநடை. அப்படின்னா இலைகள் வேர்கள் எல்லாமே அந்த முளையிலேருந்து பின்னாடி கொஞ்ச நாளில் தான் 1-2 வாரங்களில் வளர தொடங்கும். இதில் பார்த்தீங்கன்னா மூங்கில் வந்து 30-90 சென்டிமீட்டர் வரை வளரக்கூடியது. அடுத்ததாக சீட்லிங் ஸ்டேஜ் எனப்படும் கன்றின வளர்ச்சி. மூங்கில் முளைத்ததும் அடர்த்தியான வேர்களில் நிலத்தில் என்ன பண்ணும், தன்னை நிலநிறுத்தி கொள்ளும். ஸோ 1-5 ஆண்டுகள் வரை இந்த வளர்ச்சி நடைபெறும். தன்னை வந்து ரொம்ப உறுதியாகவும் நிலையாகவும் வைத்து வேரை ஊன்றுறதுக்கு 1-5 ஆண்டுகள் வரை ஆகும் மூங்கிலுக்கு. அடுத்ததாக இளம் மூங்கிலாக மாறும். ரொம்ப வலுவாக இல்லாமல் கொஞ்சம் இலகுவான மூங்கிலாக தன்னை வளர்த்து கொள்ளும். எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டுமென்றால், ஒரு சாதாரணமான ஒரு இளந்தண்டு மாதிரி 5-10 ஆண்டுகள் வரை தன்னை வளர்த்துக்கொள்ளும். இறுதியாக மெச்சூர் ஸ்டேஜ், முழு வளர்ச்சி அடைதல். 7-10 ஆண்டுகள் வரைக்கும் நிறைவடைந்ததும் முற்சியான முழு முதிர்ச்சியான ஒரு மூங்கிலாக வளரும். இறுதியாக ஒரு மூங்கிலாகப்பட்டது 10-15 முதல் 20 வருடங்கள் வரை சீரான வளர்ச்சி அடைந்து முழு முதிர்ச்சியான ஒரு மூங்கிலாக வளர்கிறது. இதுக்கப்புறம் இறுதிக்கட்டமாக மலர்ச்சி அடைதல், ஃப்ளவரிங் ஸ்டேஜ் எனப்படும் மலர்ச்சி அடைதல். மலர்ச்சி அடைதல்னா 20 ஆண்டுகள்லேருந்து 25-30 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுன்னா பூக்கும். பூக்கும்போது தான் என்ன நடக்கும் அப்படின்னா விதைகளை உருவாக்கும். விதைகளை உருவாக்குனதுக்கப்புறம் முடிவற்ற நிலை, டெத் ஸ்டேஜுக்கு போயிடும். இறுதியாக அந்த மூங்கில் வந்து தன்னுடைய பூ பூத்து விதை வச்சதுக்கப்புறம் தன்னைத்தானே அது என்ன பண்ணிடும் அப்படின்னா வாடி பழுப்படைந்து மூங்கில் மரம் வந்து முழுமையாக அழிந்துவிடும். அப்படி ஒரு மூங்கில் மரம் வந்து அழியும் போது 100,000,000 விதைகளை உருவாக்கி மண்ணில் புதைத்து விட்டு தான் என்ன பண்ணும், மூங்கில் வந்து அழிந்து போகும். இவ்வாறாக வளர்க்கப்படும் இந்த மூங்கிலுடைய தனித்துவம் என்ன அப்படின்னா, இந்த மூங்கில் வந்து மூங்கில் இருக்கிற இடத்துல மண் வளம் வந்து நல்லாயிருக்கும். சரி, அனைத்து தாவரங்களும் மூங்கிலுக்கு கீழே வளரக்கூடியதாகும். இன்னொன்று, மிக அதிவேக வளர்ச்சியை கொண்டது. ஒரு நாளைக்கு காலையில் பார்த்தீங்க அப்படின்னா 2 அடிக்கு இருக்குது அப்படின்னா, நைட்டு நம்ம பார்க்கும்போது அது வந்து 6 அடிக்கு வளரும். அப்படின்னா 4 அடி தாராளமாக 4 அடி வளரக்கூடியது மூங்கில். அந்த மாதிரி ஒரு தனித்துவம் பெற்றதா இந்த மூங்கில். மொத்தத்தில் மூங்கில் தாவரத்தின் வளர்ச்சி மலர்ச்சியும் மறைவும் நிகழ்வும் உள்ளடக்கியதாகும். அதாவது எல்லாமே வந்து அது ஒரு சைக்கிள், ஒரு சுழற்சியில் எல்லாமே மூங்கிலுடைய வளர்ச்சி உள்ளடக்கியதாகும். மண்ணினுடைய தன்மை, மண்ணின் ஈரப்பதம், மண்ணின் வளம் அப்படின்னு மூங்கில் வந்து, மூங்கில் எல்லா இடங்களிலும் வளராது. மூங்கில் வளர்கிற இடம் வந்து அந்த மண் அவ்வளோ செழிப்பாக இருக்கும். தண்ணி சொத்தம் அந்த மண்ணில் என்ன இருக்கும்னா நிறைய இருக்கும். அதனால தான் பொதுவாக எங்கே இருக்கும் மூங்கில் அப்படின்னா, ஆற்றங்கரை ஓரங்களிலும் குளங்களின் ஓரங்களிலும் தான் மூங்கில் வந்து பொதுவாக இருக்கும். நம்ம மண்ணுடைய வளத்தை வச்சு கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா, மூங்கிலை வகைகள் படுத்தலாம். அதாவது இப்போ சதுப்பு நிலங்கள், ஈரமுள்ள மண், இந்த மாதிரி பகுதிகளை வளரக்கூடியதான் அருந்தேந்தியா எனப்படும் மூங்கில் வகையாகும். இவை ஆற்றங்கரை ஓரங்களிலும் குளங்களின் ஓரங்களிலும் தான் வளரக்கூடியது. இந்த மண்ணில் உள்ள நீர் வடிகாலில் இருக்கும் நச்சுத்தன்மையை உரியக்கூடியதாகும். மண்ணில் இருக்கக்கூடிய டாக்ஸிக் எனப்படும் நச்சுத்தன்மையை இந்த வகை மூங்கில்கள் உறிந்துவிடும். அடுத்ததாக பேம்போசா எனப்படும் லோம்லி சாயில் எனப்படும் வளரும் களமண் பகுதியில் வளரக்கூடிய பாம்பூசா வகையான மூங்கில்கள் சிறந்த நீர்பிடிப்பு திறன் கொண்டவை. வளரும் களம் மண்ணில் மிக வேகமாகவும் ஆரோக்கியமாகவும் வளரும். இது தோட்டங்கள் பயிரிடும் நிலப்பகுதிகளில் வளரக்கூடியது. இவ்வகை மூங்கில் எல்லாமே நீர்பிடிப்பு திறன் கொண்டது, அதாவது மண்ணுடைய பிஹெச் எனப்படும் சமநிலையை கொண்ட வளர்ச்சியை உருவாக்கக்கூடிய மூங்கில்கள் மண்ணுடைய வளத்தையும் மண்ணில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தையும் சமமாக வைத்து வளரக்கூடிய மூங்கில் வகைகள். டென்ட்ரோகிளாமஸ் எனப்படும் மூங்கில் வகைகள் மாடரேட்டான அப்படின்னா கற்கள் குறைவாக உள்ள மண், சராசரியாக இருக்கக்கூடிய சாதாரணமான மண்லேயும் இந்த டெர்மோடோரஸ் கிளைமஸ் வந்து வகையான மூங்கில்கள் வளரக்கூடியது. ஸோ இது தேவையான அளவு மட்டும் எடுத்து தண்ணி எடுத்து வளரக்கூடியது. காடு நிலப்பகுதிகள் எங்கே எல்லா இடத்துலையுமே இருக்கும். ரெட் சாயில் எனப்படும் சிகப்பு மண்ணில் வளரக்கூடிய ஃபார்கேசியா எனப்படும் மூங்கில் வகைகள் இருக்குது. இது வந்து சிகப்பு மண்ணில் மட்டுமே வளரக்கூடியது. கிளே சாயில் எனப்படும் கரிசல் மண்ணில் வளரக்கூடியது கிகோனோஷியா எனப்படும் மூங்கில் வகைகள் கிளே சாயில் மட்டுமே வளர்க்கப்படும், வறண்ட நிலங்களில் வளரும். இது வந்து நீர் அதிகமாக இல்லாத இடங்களில் வளரக்கூடியது, அதாவது தண்ணி சத்து கம்மியாக இருக்கிற இடத்துலையும் இந்த வகையான மூங்கில்கள் வளரும். ஃப்ளோஸ்டோசிஸ் எனப்படும் மூங்கில் வகைகள் மணல் மண்ணில் சாண்டி சாயில் எனப்படும் மணல் மண்ணில் வளரக்கூடியது. குறைந்த சத்து கொண்ட மண், அதாவது சத்து வந்து கம்மியாக இருக்கக்கூடிய மண்ணையும் இது தனக்கு தேவையான சத்து எடுத்துகிட்டு வளரக்கூடிய மூங்கிலாகும். மூங்கிலில் பல்வேறு பொருட்கள் தயாரிக்கப்படுகிறது. கைவினை பொருட்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள், கட்டுமான பொருட்கள், அலங்கார பொருட்கள், நுகர்வோரின் தினசரி தேவைகள் ஆகியவற்றிற்காக பயன்படுத்தலாம். நிறைய பயன்பாடுகள் இருக்குது. வீட்டு உபயோகப் பொருட்கள் எனப்படும் நாற்காலி மேஜைகள் மூங்கில்களால் உருவாக்கப்படுகிறது. கட்டில் மாடிப்படி அலமாரிகள் அனைத்தும் மூங்கிலால் செய்யப்படுகிறது. மூங்கிலின் கைவினைப் பொருட்கள் எனப்படும் பைகள், தொப்பிகள், அலங்கார பொருட்களாக வீட்டில் இருக்கும் வண்ண ஆடைகள், சுவர் பலகைகள், விளக்குகள் என அனைத்தும் மூங்கில்களில் பயன்படுத்தப்படுகிறது. அன்றாட உபயோகப் பொருட்கள் எனப்படும் பேனாக்கள், துப்புரவு குச்சிகள்னா பெருக்கிற விளக்கு மாதிரி எல்லாமே வந்து மூங்கிலில் தான் நம்ம வந்து பயன்படுத்தப்படுகிறது. முன்னாடிலாம் மூங்கில் பேனாக்கள்ங்கிறது ரொம்ப பிரபலமான ஒன்று. மூங்கிலால் செய்யப்பட்டு பதப்படுத்தப்பட்ட பொருட்களான மூங்கில் பேனாக்கள், மூங்கிலின் குடி உபயோகப் பொருட்கள் கிண்ணங்கள், தட்டுக்கள், குடிபான பொருட்கள் எனப்படும் குடிநீர் பாத்திரங்கள், கட்டுவதற்காக பயன்படுத்த கொம்புகள், போர்வைகள், தடுப்புகள் பயன்படுத்தப்படுகிறது, மூங்கிலால் பயன்படுத்தப்படுகிறது. மூங்கிலின் துருப்பு கடன் சார்கோல் எனப்படும் வேளாண் பொருட்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது. மூங்கில் சார்கோல் எனப்படும் மூங்கில் துருப்பு கடன் நச்சுக்கள், தாதுக்கள், சத்துக்கள் எடுத்து பயன்படுத்தப்பட்ட செயல்பாடுகளில் மூங்கிலின் நாசினை பயன்படுத்துகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் பயிர் பாதுகாப்பு பொருட்களான வேளாண் நிலங்களில் பூச்சிக்கொல்லி மருந்தாகவும் மூங்கில் பயன்படுத்தப்படுகிறது. இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மூங்கிலால் பயன்படுத்தப்பட்ட பொருட்களை வந்து விற்கிறதுக்கு நிறைய தளங்கள் இருக்குது. ஆன்லைன் தளங்கள் மூலமாக என்ன பண்ணுறாங்க, மூங்கிலில் கைவினைப் பொருட்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் விற்கப்படுகிறது. சூழல் தொழில்நுட்ப கையிருப்பு ஈக்கோ ஃப்ரெண்ட்லி ஸ்டோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்டு தொழில்நுட்ப சந்தைகள் கைவினைப் பொருட்கள் பயன்படுத்தக்கூடியது. மூங்கிலில் ரெடி பண்ணக்கூடிய பயன்படுத்தக்கூடிய பொருட்கள்னே ஒரு தனியாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு கடை வச்சு மூங்கில் என்ன பண்ணுறாங்க, மூங்கில் பொருட்களை விற்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மூங்கில் அரிசி, அதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. மூங்கில் அரிசி பேம்பூ ரைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மூங்கில் அரிசிலையும் பல்வேறு கணக்கான மருத்துவ குணங்கள் கொண்டது இந்த மூங்கில் அரிசி. என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னா மூங்கில் அரிசியை பொறுத்தளவு புரோட்டீன், ஃபைபர், இரும்பு சத்து, விட்டமின்கள் அப்படின்னு நிறைய சத்துக்கள் இருக்குது. புரோட்டீனோட அளவு சாதாரணமான அரிசியை விட அதிகமாக இருக்குது. வயதானவர்களுக்கு சுறுசுறுப்பான உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கறதுக்கு இந்த மூங்கில் அரிசி பயன்படுத்தப்படுகிறது. நரம்பு மற்றும் மூட்டு நலன் அப்படின்னு சொல்லும்போது நரம்பு தண்டில் வரக்கூடிய பிரச்சனைகள் அப்புறம் மூட்டு வலி இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு இந்த மூங்கில் அரிசி என்ன இருக்குது, ஒரு பாதுகாப்பாக இருக்குது. எலும்பு சம்மந்தமான எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு வந்து இந்த மூங்கில் அரிசியில் இருக்குது. காரணம் இதனுடைய புரோட்டீன் சத்துக்களும் புரதங்களும் அதிகமாக இருக்கிறதுனால. இரத்த அழுத்தம், கொழுப்பு கட்டுப்பாடு, நார்மலாக சாப்பிடக்கூடிய அரிசியில் குளுக்கோஸுடைய அளவு, கார்போஹைட்ரேட்டுடைய அளவு வந்து அதிகமாக இருக்கும். ஆனால் மூங்கில் அரிசியில் அது கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் நார்மலான அரிசியை விட, சாதாரணமான அரிசியை விட மூங்கில் அரிசி சாப்பிட்றதுனால கொழுப்புடைய மனித உடலில் உள்ள கொழுப்பு சேராமல் என்ன பண்ணுது, கட்டுப்படுத்துது. ஸோ ஃபைபருடைய அளவு அதிகமாகவும் இருக்குது. ஹார்ட் டிசீஸ் எதுவுமே, இதய நோய்கள் எதுவுமே வராமல் இருக்கிறதுக்கு இந்த மூங்கில் அரிசி உதவுது. மூட்டு வலி, சதை குறைப்பு, அதாவது உடல் எடை குறைப்பு, அதுலேயும் முக்கிய பங்கு வகிக்குது. அது மட்டும் இல்லாமல் சுகர்ஸ், டயபெட்டிஸ் எனப்படும் நீரழிவு நோய் கட்டுப்பாடு, மூங்கிலின் குளுக்கோஸில் அளவு கட்டுப்படுத்துதலில் பயன்படுது. நான் சொன்ன மாதிரி உடம்புல உள்ள குளுக்கோஸ் கார்போஹைட்ரேட்டுடைய அளவு வந்து கட்டுப்படுத்தி வச்சிரு. நரம்பு பிரச்சனை உள்ள, நரம்பு தளர்ச்சி உள்ள அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் இந்த மூங்கில் அரிசி பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் சுவாச கோளாறு, தொற்று நோய்கள் அதுக்கும் இந்த மூங்கில் அரிசியை பயன்படுத்தலாம். குடல் நலம், செரிமானம், நான் சாதாரணமான அரிசி சாப்பிட்றதுனால வர செரிமான கோளாறு மூங்கில் அரிசியில் வராது. காரணம், மூங்கில் அரிசியில் உள்ள ஃபைபர் கண்டென்ட், நார்ச்சத்துக்கள் அதிகமாக இருக்கிறதுனால அது என்ன பண்ணும் அப்படின்னா, குடலில் உள்ள செரிமான பகுதியில் உள்ள கோளாறுகளை சரி பண்ணிடும். மொத்தத்தில் மூங்கில் அரிசி அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ஆரோக்கியமான உணவாகும். சரி, இதில் சுவை மட்டும் இல்லை, நிறைய மருத்துவ பயன்களும் அடங்கிய ஒரு அரிய உணவுப் பொருளாக கருதப்படுகிறது. செப்டம்பர் 18 நம்ம வந்து உலகளாவிய மூங்கில் தினமாக நம்ம ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னா, மூங்கிலுடைய பாதுகாப்பும் அதோட வளர்ச்சியை மேம்படுத்துறதுக்கு மனிதர்களாகிய நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த மூங்கில் தினத்தை நம்ம வந்து கொண்டாடுறோம். ஸோ நிலையான நடுத்தர கட்டுப்பாடு, அதாவது மூங்கிலை பொறுத்தளவு அது அதிகமாக வளரக்கூடிய ஒரு பயிர் வகைகள் தான். ஆனால் எல்லா இடங்களிலும் சுலபமாக என்ன பண்ண அது வளராது. ஸோ அப்படிப்பட்ட மூங்கில் எந்த இடத்துல வளர்ந்தாலும் நம்ம அதை என்ன பண்ணக்கூடாது, அதை அறுவடை பண்ணக்கூடாது. ஸோ வளர விடணும் அதை. அப்படியே ஒரு இடத்துலேருந்து மூங்கிலை நம்ம அப்புறப்படுத்துகிறோம் அப்படின்னா வேற ஒரு இடத்து அல்லது வளர வச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணணும், அந்த இடத்த நம்ம வந்து ஆக்கிரமிச்சு பண்ணணும். பரப்பளவு அதிகமாக அதிகமாக சுற்றுச்சூழலும் சரி, மண் வளமும் சரி, மனிதர்களாகிய நமக்கும் சரி, நிறைய பயன்கள் அதில் அடங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய நம்மளை என்ன பண்ணலாம் அப்படின்னா, மூங்கில் வந்து பயிரிடலாம். பிளான்டேஷன்ஸ் எனப்படும் பயிரிடுதலை நம்மளை என்ன பண்ணலாம், மூங்கிலுக்கு பண்ணலாம். ஸோ விதை மற்றும் கன்றுகளை சேகரித்து மூங்கிலை வந்து நம்ம என்ன பண்ணலாம், பயிரிடலாம். இயற்கை வளங்களை பாதுகாக்கும் மூங்கிலை வந்து நம்மளே அடர்த்தியான காடுகள் பராமரிப்புன்னு நம்மளே காடுகளை அழிக்காமலும் இயற்கை வளங்களை சுரண்டாமலும் நம்ம என்ன பண்ணலாம், உதவி பண்ணலாம். சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு திட்டங்கள் நம்ம வந்து போடலாம். அதை பற்றின வந்து கலந்தாய்வு போடலாம், கருத்தரங்கம் போடலாம். ஸோ மூங்கிலை பாதுகாக்கிறதுக்கான கருத்தாய்வு, அது மாதிரி மூங்கிலுடைய பயன்களை பேசுகிற மாதிரி, விவசாயங்கிட்ட பேசுகிற மாதிரியும் இல்லை, வேறு வேறு கல்லூரிகளில் அல்லது இந்த மாதிரி ரேடியோக்களில் என்ன பண்ணலாம், மூங்கிலுடைய நன்மைகளையும் அதை பற்றின பயன்பாடுகளையும் நம்ம என்ன பண்ணணும், தெரிவிக்கலாம். நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, மூங்கிலுடைய தரமான விதைகளை சேகரித்து நம்ம அதை என்ன பண்ணணும், பயிரிடணும், பாதுகாக்கலாம், பேணி வளர்க்கலாம். ஸோ அதன் மூலமாக சுற்றுச்சூழல் நம்ம என்ன பண்ணுறோம், பாதுகாக்கிறோம். மழைநீர் சேகரிப்பு திட்டங்கள் எப்படி சாத்தியமாச்சோ அதே மாதிரி மூங்கிலை வளர்க்குறதும் நம்ம என்ன பண்ணலாம், சாத்தியமாக்கலாம். மூங்கிலுடைய பாதுகாக்கிறது போல அரசு கொள்கைகள், அரசுக்கிட்ட, தமிழ்நாடு அரசுக்கிட்ட நம்ம மூங்கிலை பாதுகாக்கிறதுக்காக ஏதாவது நடவடிக்கைக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ மூங்கிலில் வந்து ஒரு பாதுகாப்பு மரமாக நம்ம அறிவித்து அதை நம்ம பாதுகாக்கலாம். நிறைய என்ன பண்ணலாம், மூங்கிலில் தயாரிக்கப்பட்ட பொருட்களை சேல் பண்ணுறதுக்கு ஒரு இண்டஸ்ட்ரீஸ் ஆரம்பிக்கலாம். சரி, ஒரு தொழில்நுட்பம் அப்படின்னா, மூங்கிலுடைய பொருட்களுடைய பயன்பாடுகள் அதிகமாச்சு அப்படின்னா மூங்கிலில் என்ன பண்ணுவாங்க, அதிகமாக வளர்ப்பாங்க. பார்க்கும்போது தான் மூங்கிலுடைய பயன்பாடு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதை நம்ம கன்சர்வ் பண்ணுவோம், அதை நம்ம வளர்க்க ஆரம்பிப்போம். மொத்தத்தில் மூங்கிலின் பாதுகாப்பு, சுற்றுச்சூழல் பராமரிப்பு முக்கிய பங்கு மூங்கில் தான் வகிக்குது. ஸோ இப்படிப்பட்ட மூங்கிலை நம்ம வந்து எப்படி வந்து பாதுகாத்து எப்படி நம்ம வச்சுருக்கோமோ அப்படி தான் நம்ம சுற்றுச்சூழல் மட்டும் இல்லாமல் மனிதர்களாகிய நமக்கும் ரொம்ப நல்லது அப்படின்னு.
நேர்களே, இதுவரை மூங்கிலை பற்றிய நாம் அறிந்திடாத அரிய தகவல்கள் பலவற்றை நமக்கு வழங்கிய முனைவர் ஆ. அந்தோணி செல்வி அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6380077509 என்ற எண்களிலும், புதுகை எஃப்எம் 91.2@gmail.com என்ற மின் அஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்கலாம். இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.